வணக்கம். பேராசிரியர் பிரான்சிஸ் அடைக்கலம் வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்திருக்கும் தங்களை எங்கள் நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம். தாங்கள் தென் இத்தாலியின் கலாபிரியா பல்கலைக்கழகத்தில் நடக்கும் ஒரு ஆய்வில் கலந்து கொண்டு வருகின்றீர்கள். இந்த ஆய்வுக்கும் சென்னை லொயலா தன்னாட்சி கல்லூரிக்கும் என்ன தொடர்பு?
அதாவது இந்த ஆய்வு வந்து கடந்த ஒரு வருடங்களாக நடந்து கொண்டு வருகிறது. முக்கியமாக 6 நாடுகள் இந்த ஆய்வை மேற்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து உதவித்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 6 நாடுகளில் 3 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்த பல்கலைக்கழகங்களும், 3 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாத பல்கலைக்கழகங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக பேராசிரியர்கள் 2 பேர் லோயலா கல்லூரியிலிருந்து கலாபிரியா பல்கலைக்கழகங்களுக்கு வந்து 1 மாதம் இருந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு இந்த ஆய்வினுடைய அறிக்கையை வந்து கடைசியாக நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்க உள்ளோம். 6 பல்கலைக்கழகங்கள் சொன்னேனான, 6 பல்கலைக்கழகங்கள் என்னென்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் 3. ஒன்று வந்து கலாபிரியா பல்கலைக்கழகம், இத்தாலியில் இருக்கிறது. இன்னொன்று கவென்ட்ரி பல்கலைக்கழகம், கவென்ட்ரி பல்கலைக்கழகம் பிரிட்டனில் உள்ளது. மூன்றாவதாக லாரியா பல்கலைக்கழகம் ஃபின்லாண்டில் இருக்கிறது. ஸோ இந்த 3 பல்கலைக்கழகங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள். இதில் இல்லாமல் மீண்டும் 3 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் லோயலா கல்லூரி, 2வதாக சல்லாம்போஷ் பல்கலைக்கழகம் சவுத் ஆப்பிரிக்கா, 3வதாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பல்கலைக்கழகம் ரஷ்யா. இந்த 6 பல்கலைக்கழகங்களும் சேர்ந்து ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஆய்வுடைய முக்கியமான நோக்கம் வந்து கடந்த 30 வருடங்களாக கடைபிடிக்கப்பட்ட பொருளாதார கொள்கைகள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 30 வருடங்களாக நடத்தி வந்த பொருளாதார கொள்கை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய இலக்காக நாங்கள் கொள்வது வந்து நலிந்த பிரிவினர் மக்கள் மத்தியில் இந்த பொருளாதார கொள்கை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பொருளாதார கொள்கை எந்த அளவுக்கு, சமூக பணியினுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இதில் இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது, சமூக பணியிலிருந்து பதிலிருப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்கும்போது எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தை மாற்றுவது, எவ்வாறு எங்களுடைய களப்பணியை மாற்றுவது, எவ்வாறு நாங்கள் அடுத்த நாடுகளினுடைய சமூக பணியினுடைய விஷயங்களை அறிந்து கொள்வது அப்படிங்கிற பெரிய நோக்கம் தான் என்னுடைய ஆய்வினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது.
இதற்கு முன்னதாகவே தாங்கள் மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு, மற்ற நாடுகளுக்கு போயிருக்கிறீர்கள். அங்கேயும் இந்த மாதிரி ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருப்பீங்க தானே? எந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தீங்க? இந்த அறிக்கையினுடைய வெளிப்பாடு என்ன?
பல வருடங்களாக எல்லாரும், முக்கியமாக பொருளாதார நிபுணர்கள் மற்றும் சமூக சிந்தனையுள்ள பேராசிரியர்கள் எல்லாருமே பல வருடங்களாக இந்த முக்கியமாக இந்த தாராளமயமாக்கல் கொள்கையினால் அறிந்த பிரிவு மக்களுக்கு பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளது என்றது ஒரு ஆய்வுகள், நிறைய ஆய்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு சமூக பணித்துறை வந்து இதனுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு, எந்த அளவுக்கு சமூக பணித்துறை தாக்கத்தை அறிந்து கொண்டு அதை மாணவர்களுக்கும் மற்றும் அந்தந்த நாடுகளில் உள்ள மக்களுக்கும் தெரியப்படுத்தினது அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த 3 நாடுகளுக்கும், முக்கியமாக வளர் நாடுகள்ங்கிற எண்ணத்தை சில நேரங்களில் வந்து கேள்விக்குறிக்குள்ளாக்கினாலும், வளர் நாடுகளில் இருந்த சில பேராசிரியர்கள் வளர்ந்த நாடுகளுக்கு போய் அங்கே என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது, உண்மையிலே அங்கிருக்கிற மக்களுக்கும் இந்த பொருளாதார கொள்கைகளால் பாதிப்புகள் ஏற்படுத்துகிறதா, அப்படி பாதிப்புகள் ஏற்படுத்தினால் எதனால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது, பொருளாதார கொள்கையை வந்து சமூக கொள்கையை விட முக்கியத்துவம் பெற்றுள்ளதா, அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதார கொள்கையை வந்து எந்த அளவுக்கு நம்ம மாற்ற வேண்டும், சமூக கொள்கை ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறை வந்து இந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதை ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒப்புமைப்படுத்தி ஒவ்வொரு நாடுகளிலையும் நாங்கள் போய் சில முக்கியமான கருத்தரங்குகள் மற்றும் கருத்துரையாடல்களில் வந்து தெரியப்படுத்தி எல்லாருக்கும், முக்கியமாக அரசியல் பிரமுகர்களுக்கு, நாட்டினுடைய கொள்கையை மாற்றக்கூடிய சில முக்கியமான அரசியல் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு சொல்வதற்கு நாங்கள் வாய்ப்பாக இந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
இப்போ அரசு நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்களுக்கு இதனுடைய இந்த ஆய்வினுடைய முடிவுகளை சொல்லி ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணுங்கிறதான் இது ஒரு நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவரை நீங்கள் செய்த ஆய்வினுடைய முடிவுகள் இருக்கும், அதை வச்சு இப்போ இதுவரை ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா?
இதுவரைக்கும் நாங்கள் என்ன பண்ணணும்னா, கடந்த 6 நாடுகளில் சமூக பணியில் உள்ள இந்த கோர்சஸ், அதாவது பாடத்திட்டங்கள் எந்த அளவுக்கு இந்த பொருளாதார மாற்றங்களை நோக்கி அல்லது பொருளாதார மாற்றங்களினால் வந்த தாக்கத்தை ஆழமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் வந்து அதனுடைய வெளிக்கொண்டு வரல. இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு வந்து பாடத்திட்டங்கள் இருக்கிறது, எப்படி நம்ம பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டும், எப்படி இன்னொரு நாடுகளுடைய கலாச்சாரத்தையும் பொருளாதாரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கண்டிப்பாக இதனுடைய இன்னொரு ஒரு வருடங்களில் வந்து நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது, அதாவது அறிக்கை கொடுக்கும்போது, அதனுடைய அறிக்கையை வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்கறதுக்கும், எப்படி வந்து பல்வேறு விஷயங்களை வந்து இப்போ உலகமயமாகறதில் வந்து இது மட்டும் கிடையாது, பொருளாதாரம் மட்டும் கிடையாது, சமூக பணி மாணவர்களும் எப்படி வந்து உலகத்தை வந்து பார்க்க வேண்டும், அவங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், அதற்காக எப்படி உழைக்க வேண்டும், அதற்காக மக்களுக்காக எப்படி வந்து அந்தந்த நாடுகளில் பேச வேண்டும்ங்கிற ஒரு முக்கியமான நோக்கம் தான் என்னுடைய ஆய்வு அறிக்கை நாங்கள் வைக்க போகிறோம். நாங்கள்
பேராசிரியர் பிரான்சிஸ் அடைக்கலாம், இப்போ நீங்கள் வந்து தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா, இத்தாலி, இந்தியா, பிரிட்டன், ஃபின்லாந்து, இப்படி இந்த நாடுகளுடைய தரத்தை பார்க்கும்போதே வித்தியாசமான ஒரு நிலை. ஃபின்லாந்து நல்ல வளர்ந்த நாடு, பிரிட்டனும் அதே மாதிரி தான், தென்னாப்பிரிக்காவும் அதே மாதிரி. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கும்போது ரஷ்யா இன்னொரு மாதிரி. அப்போ இந்த இத்தனை நாடுகளும் ஒன்றா சேரும்போது ஒவ்வொரு நாடுகளுடைய இந்த மக்களுடைய நலிந்த மக்களுடைய நிலைமை வித்தியாசமாக இருக்கா, எப்படி?
முக்கியமாக எங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச், அதாவது சவால் வந்து, நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் நலிந்த மக்களுடைய தேவைகள் வித்தியாசமாக இருக்கிறது. நலிந்த மக்களுங்கிற ஒரு கான்செப்ட் கருத்து உருவாக்கமே வித்தியாசமாக இருக்கிறது. பொதுவாக பார்க்குறீங்கன்னா இந்தியாவில் நலிந்த மக்கள்கள் தலித் மக்களும் மற்றும் புலம்பெயர்ந்தோர், கைவிடப்பட்ட பெண்கள், அந்த மாதிரி இருக்குது. ஃபின்லாந்து பார்த்தீங்கன்னா நலிந்த மக்கள் வந்து முதியோர்கள் இருக்காங்க, முக்கியமாக அவர்களுக்குள்ள தேவைகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சவால் இது. நான் வந்து ஃபின்லாந்து போய் பார்க்கும்போது குழந்தைகளுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி செய்து கொடுக்கப்படவில்லை, முக்கியமாக படிப்பு சம்மந்தமாக. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், எந்த மாதிரி ஏன் வந்து ஃபின்லாண்டில் வந்து குழந்தைகளுக்கு இவ்வளவு வந்து செய்ய முடிகிறது, எதனால் செய்ய முடிகிறது, காசு நிறையா வந்து அரசாங்கம் வந்து நிறைய நிதி உதவி கொடுக்கறதுனாலயா, இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா? உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு அதாவது ஒரு கம்யூன் லைஃப், எல்லாரும் சரிசமமாக இருக்க வேண்டுங்கிற ஒரு காரணங்கள் வந்து ஃபின்லாண்டில் அதிகமாக இருக்கிறது. அது வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி இல்லை, அது ஒரு காரணமாக இல்லை ஒன்றும் அரசாங்கத்தினுடைய காசு மட்டும்தான் ஒரு காரணமாகங்கிறத நிறைய பார்த்துட்ருக்கோம் நாங்கள். அதனால் இது ஒரு கண்டிப்பாக ஒரு இது மிக முக்கியமான எங்களுக்கு வந்து ஒரு சவால் தான் இந்த ஆய்வுகளையே.
பேராசிரியர் பிரான்சிஸ் அடைக்கலம், தங்களுடைய இந்த ஆய்வு முடிவுகள் நல்லதொரு பலனை தரட்டும் என நாங்களும் வாழ்த்துகின்றோம். வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து உங்களுடைய இந்த பல்கலைக்கழக ஆய்வு பற்றி விளக்கியதற்கு நேயர்கள் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.
நன்றி.